நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர்.
வணக்கம்
ஐயா. உங்களை எப்படி அழைப்பது என்று யோசிக்கிறேன். உங்களை பேராசிரியர் கல்யாணி என்றுதான் எங்களுக்கு அறிமுகம். இப்பொழுது உங்கள் பெயரை
பிரபா
கல்விமணி என்று
மாற்றிட்டேன்.
பிரபா கல்விமணியா?
ஆமா, பிரபா கல்விமணின்னு மாற்றிட்டேன். அது மாத்தினதுக்கே ஒரு வரலாறு உண்டு. நான் வந்து அந்த திருநெல்வேலி பக்கத்துல கல்யாணிங்கிற பேரு ஆண்களுக்கு வைக்கிற பழக்கம். இந்த ஆசாரி, தேவர், எஸ்சி மக்கள், ஆயத்திராவிடர்கள் இவங்கிட்ட மட்டும் உண்டு. மற்ற மாவட்டத்துல வைக்க மாட்டாங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. அதனால நாம் பிறகு முன்னாடி நம்ம ராதாபுரம் அங்கதான் அந்த கல்யாணியம் கோயில் இருக்கு, ஆஸ்பத்திரியில பிறக்கிறோம். அதனால பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்பா ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கல்யாணின்னு பேர் வச்சு கோயிலுக்கு நேர்ந்துகிட்டாங்க. அப்படி வச்சது. அதுக்கப்புறம் அது பேரை மாத்தவே மாட்டேன்னு வீம் வம்படியா இருந்தேன். சிம்மாவோட வந்து அங்க திண்டிவனத்துல நம்ம ஏற்பாடு பண்ண புடா கூட்டத்துக்கு வந்துட்டு தலித் ஆதரவாளர்கள் எல்லாம் நம் பெயர் தமிழ்ல வைக்கிறத ஆதரிக்கிறாங்க. அவங்க மாத்திக்கிறது இல்ல, நான் எஸ்சி என்பதனாலோ என்னவோ அப்படி மாத்திக்கிறதுக்கு அது தாழ்வா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில உடனே போன் அடிச்சு அவருக்கு உங்க முன்னால நான் பேரை மாத்திக்கிறேன் சொல்லிட்டேன். பெரிய விழா ஒவ்வொரு வருஷமும் நடத்தும். அங்கப்போ 1000 பேர் உள்ள கூட்டம். அந்த கூட்டத்துல அப்ப நானும் போய் என்னுடைய பேரை மாத்திட்டேன். அதுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
பிரபா என்ற பேர்
வந்து ஜெயலலிதா அம்மா தான் அதுக்கு முக்கியமான காரணம். அவங்க அம்மா பேரு அம்மா இனிஷியல முதல்ல போடணும்னு ஒரு சட்டம் கொடுத்தாங்க. இந்த அம்மா பேரு பிரமு, அதுல உள்ள ரெண்டு எழுத்து எடுத்துக்கிட்டேன். பிற அப்பா பேரு பாலையா பாவண்ணா. அப்போ பிரபா, பிரபா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோம். வேணும்னா அப்படி ரெண்டு எழுத்த சேர்த்து அப்படி வரும். அவரை கலை மினின்னு கலைக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ஒலி ஒரே மாதிரி இருக்கும். கல்யாணி கல்விமணி அப்படிங்கிறாங்க. பிரபா கல்விமணின்னு மாத்தி அதுல போட்டோம். அதுதான் நம்ம பேரு. அதனால நீங்க எப்படி இந்த பேரு எப்படி சொன்னாலும் சரிதான். பழைய ஊடகவியலாளர்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணி தான் தெரியும். 2003 வரைக்கும் அந்த பேர் தான். எது வேணாலும் நீங்க படி.
சரி, நீங்கள் மாணவ பருவத்திலிருந்தே திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பதாக உங்களது எழுத்துகளிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது ஐயா. நீங்கள் படித்த அமெரிக்கன் கல்லூரியில் இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருப்பீர்கள். பின்னர் விழுப்புரத்திலே நீங்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்து இருளர் என்ற பழங்குடியினருக்கு மட்டுமே நீங்கள் குரல் கொடுத்து வருகிறீர்கள் அல்லது செயல்பட்டு வருகிறீர்கள். ஏன் அந்த இனக்குழுவுடன் மட்டும்தான் வேலை செய்கிறீர்கள் ஐயா?
அது அதுதான், அது ஒரு நல்ல கேள்விதான். அது என்ன ஆகுதுனாக்கா நமக்கு உள்ள பிரச்சனை இல்ல. நான் கல்லூரியில வந்து NSS ஒரு ப்ரோக்ராம் உண்டு, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்னு சொல்லி மாணவர்கள் வந்து பொது பணிக்காக அர்ப்பணிச்சு 10 கேம்ப் அந்த ஊர்களுக்கு போய் செய்யணும். அதுல அப்ப ஒரு மாநில அளவுல ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தார். அவரு ஒரு கருத்து சொன்னார். எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம், மாணவர்களை அழைத்து கொண்டு எப்படி சேவை செய்யணும்னு ஒரு இதுக்கு கொடுத்தார். அப்ப கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து வந்து என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. அதாவது நீங்க ஒரு ஊர்ல போய் மாணவர்களை வச்சு ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு நீங்க அச்சீவபிள் டார்கெட் இருக்கணும். சும்மா நிறைய கற்பனையா அது அதை மாத்தணும் இதை மாத்தணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் அந்த 10 முடியக்கூடிய ஒரு சாலிடா ஒரு ஒரு வேலையை அங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா நீங்க வந்த பிறகும் இந்த கல்லூரி மாணவர்கள் இவங்க இதை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அது வந்து நம்ம எங்க போனாலும் அது ரொம்ப எனக்கு மனசை பாதிச்சது. அதனால நம்ம பழங்குடியினர் தொடர்பா நம்ம முதல்ல ஒரு வழக்கெடுக்க, அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மனித உரிமைகள்ல மாநில அளவுல எங்க யார் பாதிக்கப்பட்டாலும் சில அதுக்குள்ள நண்பர்கள் மார்ச் இல்லைன்னா ரவிக்குமாரன் சுகுமாரன் இப்படி மாநில அளவுல எந்த இருந்தாலும் நானும் போய் அந்த உண்மையதியும் குழுவிலாம் போய் கலந்துக்கணும்னு செய்வேன். அது அப்படி இருந்தது. இந்த அத்தியர்விஜா கேஸ் எடுத்த பிறகு, ஏன்னா அத்தியர்விஜா கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலே மனித உரிமை சார்ந்த பல வேலைகள் செஞ்சிருக்கோம் நாங்க அப்படிங்களா. ஆனா அத்தியர்விஜா கேஸ் எடுத்த பிறகு என்ன ஆச்சுனாக்கா அது மூலமா இன்னும் நிறைய வழக்கு அடுத்த வழக்கு அடுத்த வழக்குன்னு அப்ப சங்கம் கிடையாது. 93 அத்தியர்விஜா கேஸ் எடுக்கும்போது சங்கம்லாம் கிடையாது. அப்ப நம்ம கல்லூரியில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு கேஸா அது அப்படி கூட்டிட்டு வருதுக்கு. அப்ப என்ன செஞ்சேன், யாரு அவங்க சொந்தக்காரங்க பாதிக்கப்பட்டாலும் உடனே திண்டிவனம் வக்கீல்னா அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்படி கல்லூரிக்கே கூப்பிட்டு வந்துருவாங்க, வீட்டுல இருந்தா வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு புகார் எழுதி கொடுத்து அத அதுக்கு நம்ம ரத்தனம் போன்றவர்கள் பல வழக்கறிஞர்களுடைய தொடர்பு இருந்தது. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க எப்படி புகார் எழுது. நமக்கு ஒன்றும் புகார் எழுத தெரியாது. எப்படி எழுதணும், உண்மையை எழுதணும், பொய் கலந்துக்க கூடாது, சரியா எழுதணும். அப்படி அவங்க சொன்ன அடிப்படையில அந்த புகார் எழுதி கத்துக்கிறேன். உங்களுக்கு தான் புகார் எழுதி கொடுத்து அந்த வழக்க எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்டு 15 வழக்கு எடுக்கும் பிறகு, நமக்கு பாதிக்கப்பட்டவங்க தான் 15-20 பிறகு, இவங்களுக்காக பொது தளத்திலிருந்து எவ்வளவு பேர் வந்துருவாங்க அப்படிங்கறத கருத்தில் கொண்டு இவங்களுக்குன்னு ஒரு சங்கம் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அவங்களுக்கு எடுக்கிற மனித உரிமை பணிகள் தான், சமூகத்தில் எல்லாருடைய மனித உரிமை பிரச்சனையிலேயே நம்ம எடுத்துட முடியாது. அப்போ நமக்கு ஒரு அச்சீவ்பிள் டார்கெட், இருளர்களுக்கு மட்டும் எடுத்து செய்வோம். சரி, அது முதல் மாநிலர்களுடைய எல்லா இருளர்களுக்கும் செஞ்சிட முடியுமானா? அதுவும் முடியாது. அதுக்கு ஒரு கட்சியினுடைய ஆதரவு, ஒரு கட்சி ஆதரவோடு நின்னாதான் அதை செய்ய முடியும். அப்போ நமக்கு ஒரு கட்சி, நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு இயக்கத்துல கொஞ்சம் தொடர்பு இருந்தோம், அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். வந்ததுனால அப்படி ஒரு கட்சி இல்லாத போது நம்ம மாநிலம் முழுக்க எடுத்து செய்ய முடியாது. அப்ப மார்ஸ் ரவிக்குமார் போன்றவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, மைக்ரோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், உலக அளவில் மைக்ரோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்னு ஒண்ணு போயிருக்கு. அதாவது அரசியல் கட்சிகள் இது சார்பு இல்லாம கூட இப்படி ஒரு பிரச்சனையை தொடர்ந்து நல்லா எடுத்துன்னா அதன் மூலம் சமுதாயத்துல ஒரு பிரிவு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறது நிறைய அதுக்கு ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அப்படி சொல்லி இந்த பணியில நீ ஊக்குவிச்சாங்க. அதை ஒட்டிதான் பழங்குடி, அப்ப நம்ம ஒண்ணு எல்லா பழங்குடியினருக்கும் செய்ய முடியாது. அப்ப பழங்குடி இருளர்களை மட்டும் எடுத்துருக்கோம், தமிழகம் முழுக்க எடுத்து செய்ய முடியாது. நம்ம வெளியில போயிட்டு வர மாதிரி உள்ளவங்க, அதுக்காக விழுப்புரம் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம்னு வைக்கல, பொதுவா பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு புதுவை, அப்புறம் கூட புதுவைங்கிறத எடுத்துட்டோம். ஏன்னா அங்க அரசாங்கம் வேற, அங்க போய் ஏற்கனவே அங்க பல அமைப்புகள் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியாது.
நான் ஏன் கேட்டேன் என்றால், ஐயா, நாங்கள் நரிக்குரோ சமூகத்திலிருந்து 2 பெண்களை நேர்கின்றோம் இந்த வானொலிக்காக. அவர்களும் இதே பிரச்சனைகளைத்தான் முன்வைத்தார்கள். அதனால் தான் கேட்டேன், ஏன் ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் செயற்படுகிறீர்கள்?
நம்ம ஒரு இதுல ஆழமா போகும்போது இவங்க பிரச்சனைகளை முழுக்க தெரிஞ்சுக்கிறோம், இதுல தனி கவனம் செலுத்துறோம், அப்படி செய்ய முடியுது. அப்ப நரிக்குரோர்கள், நாம் மனித உரிமை பிரச்சனை ஏற்கனவே நரிக்குரோ பிரச்சனைக்கு திண்டிவனத்திலேயே எடுத்திருக்கேன், எடுத்து ஒரு பொண்ணோட கேஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். எடுத்திருந்தாலும் இவங்களுடைய பழக்க வழக்கம் வேற, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற. நம்ம அப்படி செய்யும் போது எல்லாத்துக்கும் செய்ய முடியாது, அப்ப இதை மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு இந்த சங்கத்தை விவரிச்சிட்டோம். அவங்க சார்பா மற்ற கட்சிகளோ யாரோ ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுங்க, அந்த போராட்டங்களுக்கு பழங்குடிகளை பாதுகாப்பு சங்கம் ஆதரவா போவாங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து செய்யறோம்னாக்கா அது நம்ம எடுத்து செய்யலாம், பட் அதுக்கு அதுக்கான இது நேரம் இருக்கு. இப்ப இப்பவே அங்க 900 கேஸ் எடுத்திருப்பாங்க இது வரைக்கும். ஆமா, 93 இருந்து இது வரைக்கும் 900 கேஸ் இருக்கும்.
அப்ப ஒரு ஒரு மாசத்துல எத்தனை கேஸுக்கு நீங்க ஒரு சராசரி?
முன்னாடி எல்லாம் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 100-120 கேஸ் எடுத்த வருஷங்களும் உண்டு. இப்ப எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. எல்லாமே திருட்டு வழக்கு கிட்ட இல்ல, திருட்டு வழக்கு மட்டும் நான் ஒரு தகவல் சொல்றேன். நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது எல்லாமே விழுப்புரம் மாவட்டம் கடலூர்ல கொஞ்சம் பகுதி, இதை மட்டும் நான் சொல்றேன். 52 இருளர்கள் பொய் வழக்கு போட்டு திருட்டு வழக்கு நமக்கு தெரிஞ்சு, நமக்கு தெரியாம நம்ம சங்கத்தோட தொடர்பு இல்லாம கூட எடுத்துருவாங்க.
சராசரியாக நீங்கள் இப்படி எடுக்கின்ற வழக்குகள் எத்தனை வாரங்களுக்கு அந்த விசாரணைகள் தொடரும் ஐயா?
சார், நீங்க வேற 2011 நடந்த வழக்குக்கு சார் இதுவரைக்கும் தீர்வு கிடையாது. அந்த வழக்கை எடுத்துட்டோம், அவங்கள பெயில் எடுத்துட்டோம், பெயில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். தப்பா எடுத்துக்கூடாது. நீதிமன்றங்களை பொறுத்த அளவுல என்னுடைய கருத்து, இங்க உள்ள நீதிமன்ற நடைமுறைனா ஒருத்தன் வேற எந்த வழியிலையும் பிரச்சனையை எடுக்க முடியல அப்படிங்கிறது கடைசி கட்டமாக தான் நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும். ஏன்னா இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயே எப்படி ஒரு சமூகத்துல ஜாதி ரீதியான ஆதிக்கம் இருக்கோ அதே மாதிரியான ஆதிக்கம் ஒவ்வொரு நிர்வாகங்கள்லயும் இருக்கும். காவல்துறையில இருக்கும், வருவாய்த்துறையில இருக்கும், நகராட்சியில இருக்கும், நீதித்துறையிலையும் இருக்கும். நீதித்துறை மட்டும் அப்படிக்கிட்ட ஒரு நீங்க ஒரு பெரிய கற்பனை ஆயிடாதீங்க. நான் இதெல்லாம் வந்து பல வழக்குகள் எடுத்த அனுபவத்திலிருந்து தான் இதை சொல்றேன்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் பழங்குடி சமூகத்திற்காக தொடர்ந்து செயற்பட்டு வரும் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்கள். இப்படி வழக்குகள் எடுத்து நீங்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்பது ஒன்று, அது தவிர அவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நீங்கள் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று அறிகிறோம். அதை பற்றி எமது நேர்களுக்கு அறிய தாருங்கள் பேராசிரியர்.
நான் திண்டிவனத்துல ஒரு தாய் தமிழ் பள்ளின்னு ஒரு பள்ளி வச்சு நடத்துறேன். அதனாலதான் நான் நினைப்பேன் இந்த ஆசிரியர் தொழில் தான் உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமான தொழில். நம்ம மாணவர்கள்ட்ட நம்ம இப்போ இப்படி பெற முடியுது, வேற எந்த வேலையிலையும் இப்படி வாங்க முடியாது. மாணவர்கள் கொஞ்சம் வயசுல இருக்கும் போதே அவங்கள்ட்ட ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இளமையிலதான் அவன் குற்றமற்றவனா இருப்பான், மனசு வெளிப்படையா இருக்கும். மனுஷன் வளர வளர வளரதான் எல்லா விதமான மேனிபெஸ்டேஷன் அது இதெல்லாம் வரும். குழந்தைகிட்ட வந்து எல்லாம் அப்ப அந்த சமயத்துல ஒரு ஆசிரியர் ஏற்படுத்துகிற அந்த பாதிப்பு அவன் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த வாய்ப்பை பெற்றவங்க தான் அங்க ஆசிரியர். அதுதான் நான் ஒரு தடவை ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நூற்றுக்கு நூறு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. ஆனாலும் ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்க, அவர் இருந்து உனக்கு என்ன வேணும்னு என்ன கேட்டாருன்னா, இந்த ஏழு பதவி இருக்குன்னு நீ சொல்றீங்க, அந்த ஏழு பதவியிலையும் நான் வாத்தியாரா தான் வரணும்னு விரும்புவேன் பேட்டியில சொல்லியிருப்பேன். விளையாட்டுக்கல சார், உண்மையிலேயே தான். நல்ல வேலைக்கு ஒரு ஐஏஎஸ் நல்ல வேலைக்கு ஒரு டாக்டர் அதுலயே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் நான், புரியுதுங்களா? அப்படிதான் இருந்தா நான் இன்னைக்கு செய்கிற பணிகளை நான் செய்ய முடியாது, செஞ்சிருக்க முடியாது. நான் இப்படி இருக்கிறது தான் விரும்புறேன். அதனால இந்த பழங்குடியினருக்கு கல்வி தொடர்பா, அதே மாதிரி இந்த வழக்குகள், பாதிக்கப்பட்டவங்களுடைய வழக்குகள்,
சரி, அவர்களுடைய மருத்துவ சுகாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கும் ஏதாவது செய்கிறீர்களா ஐயா?
மருத்துவ சுகாதார வசதிகளுக்கு நாங்க அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் நாங்க செஞ்சிடல. அவங்களுக்கு அதை செய்யாததை நம்ம செஞ்சதா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்களே இந்த பாம்பு கடி இது இருக்கு, அவங்களே இந்த மருத்துவம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல உள்ள முக்கியமா உள்ளது என்னன்னாக்கா, அவங்களுக்கு நாங்க பார்த்தது வறுமையில தானே வாடுறாங்க, சத்தான உணவு கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சி போய் தான் இருப்பாங்க. நம்ம மருத்துவ முகாம்னு பெரிய அளவுல செஞ்சது இல்லை, ஒன்னு ரெண்டு நம்ம பேருக்கு செஞ்சிருக்கோம், அவ்வளவுதானே. உரிய மருத்துவ இது வந்து அதிகமா நாங்க செய்யல. அங்கங்க உள்ள அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல, மற்றவங்களுக்குள்ள மருத்துவமனை தானே இவங்க.
தொடர்ந்து இப்படி செயல்படுகின்ற உங்களை போன்றவர்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் செயல்பட முடியாது என்று நம்புகிறேன் ஐயா. உங்களது குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஆதரவை பற்றி எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
எனக்கா தனிப்பட்ட முறை இல்லையா? எனக்கு குடும்பத்தில் எனக்கு பென்ஷன் வருது ஒண்ணு. என் பென்ஷன் குறைக்கிற மாதிரி இந்த இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. தனிப்படியா தான் அந்த வழக்கெல்லாம் போட்டு நான் இன்னைக்கு வந்து மாசம் 74,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறேன். அதுக்கு காரணம் அவர் தந்துவழியா தான் என்னைய முன்கூட்டி என்னைய சஸ்பெண்ட் பண்ணாங்க, அது பண்ணாங்க இது பண்ண, அது வேற விஷயம். அதனால எனக்கு வருமானத்துல எனக்கு பிரச்சனை இல்லை, புரியுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நான் வந்து திருமணம் பண்ணிக்கல. அப்போ திருமணம் பண்ணலன்னு அப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டேன். என்ன தெரிந்தாலும் அந்த வயசுல அந்த திருமணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்துக்கலாம்னு. ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், புரியுங்களா? ஏன்னா நம்ம சுதந்திரமா இருக்கணும். குடும்பமே ஒரு அடக்குமுறை கருவி தானியா, புரியுங்களா? அரசு எப்படி ஒரு அடக்குமுறை கருவின்னு சொல்றோம், குடும்பமும் அப்படிதான். ஆனா எங்க அண்ணன் பொண்ண அக்கா பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவங்க என் கூட இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு என்னை தேடி எப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பழங்குடியினர் வருவாங்க, மனித உரிமை ஆர்வலர் வருவாங்க, இப்படிப்பட்டவங்க தான் வருவாங்க. அவங்கள நான் இருந்து வரவேற்றால் எப்படி செய்வனோ அதை விட சிறப்பாக நான் வீட்டுல இல்லைன்னா அவங்க சிறந்த முறையில அவங்கள வரவேற்கிறாங்க, அவங்கள உபசரிக்கிறாங்க.
இனி சற்று வித்தியாசமாக பேசுவோம் ஐயா. அதாவது உங்களது பங்களிப்புடன் அண்மையிலே ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கிறது, ஜெய் பீம் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே உங்களது பங்களிப்பு பற்றி எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
படத்தை தயாரித்த இயக்குனர் சாட்சிய ஞானவேல் ஒரு பத்திரிகையாளர், அவரை 2007 எனக்கு தெரியும். தமிழ் மண்ணே வணக்கம் என்ற ஒரு தொடர் அவர் ஆனந்தவுடன் எழுதிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம இந்த பழங்குடியினர் இந்த பிரச்சனை எல்லாம் அவரிடம் சொல்லியிருக்கிறேன். நம்ம சங்கம், நம்ம பள்ளி, நம்ம நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து அகரம் கல்வி அறக்கட்டளையில 2010 தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த கல்வி இது தொடர்பாக அவரோட விவாதிக்கும் போது, இந்த கல்லூரியில மாணவர்கள் எப்படி சேர்க்கப்படுகிறாங்க, எப்படி தேர்வு பண்ணணும், இந்த தேர்வு முறையை பற்றி நானும் இந்த கல்லூரியில ஒரு 26 ஆண்டுகள் தாய் தமிழ் பள்ளி வேற நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், கல்லூரி கல்வி பணியில இருந்ததுனால. அதனால அவர் என்ன சொன்னாங்க, என்னை கல்வியாளராக அங்கீகரி ஆலோசனை குழு உறுப்பினரா ஒரு உறுப்பினரா வச்சிருக்காங்க. இப்போ அகரம் கல்வியா இருக்கட்டும், இந்த ரெண்டு இருக்கிற காலகட்டத்துல இதையும் தெரியுது. அவர் ஒரு நல்ல பத்திரிகையாளர், என்னை பேராசிரியர் கல்யாணம் சொல்லி ஒரு நூல் கூட எழுதி வெளியிட்டு இருக்காரு. என்னைய பேட்டி கண்டு அந்த பேட்டி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல எடுத்தாரு. இப்ப ஊருக்கு வந்து ராதாபுரத்துக்கு வந்து அந்த கல்யாணி அம்மன் கோயில நான் கூட என் வாழ்க்கையில் உள்ள போய் பார்த்தது இல்லை, சாமி கும்பிடாதான். ஆமாமா, ஆனா அவர் இந்த பேட்டிக்காக வந்து அந்த கோயில என்னை உடுக்க கூட்டிட்டு போனாரு. அப்பதான் நான் முதல்ல கல்யாணி அம்மன் கோயிலுக்கு உடுக்க நுழைகிறேன். அப்படி அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். அதே மாதிரி இருளர்களுடைய பிரச்சனையில உண்மைக்கு நெருக்கமா இருந்தவர். அப்ப அவரு வந்து நமக்கு சந்துரு ஐயா இருக்காங்க இந்த படத்துல, அவருடைய பாத்திரத்துலதான் சூர்யா நடிக்கிறாங்க. இந்துல ஐயா இல்லைன்னா நான் இப்ப உயிரோடய இருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, இந்த ராஜ்குமாரை கடத்திட்டு போனாங்கல்ல வீரப்பன்கிட்ட, அதுல வந்து தூதுக்குழுவா தமிழக அரசு நெடுமாறன் ஐயா தலைமையில ஒரு குழுவா அனுப்புறாங்க. அது புதுவை சுகுமாரன் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், நக்கீரன் கோபால் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி போகும்போது எதிர்காலத்துல எதிரியும் உங்களை கேட்க மாட்டோம், உங்களை சமன் பண்ணி விசாரிக்க மாட்டோம்னு எங்களுக்கு ஒரு அட்டாட்சியை கொடுத்த அந்த தமிழக அரசு. அதுக்கு அப்புறம் என்னைய அந்த வழக்குல விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப சந்துரு ஐயா தான் அதை தடுத்து நிறுத்தினாங்க, இல்லைன்னா என்னைய பிடிச்சிட்டு போய் என்னைய போட்டு காலி பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து காப்பாத்தினவர்தான் சொன்னா. பட் அவரு அதுக்கு முன்பே 1986-87 எனக்கு சந்துரு ஐயா தெரியும். ஏன்னா நாங்க ஒரு பள்ளி கொண்டு வருவதற்காக டாக்டர் ராமதாஸோட இணைஞ்சி இங்க ஒரு பள்ளி, பெண்கள் பள்ளி கொண்டு வரதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினோம். அதை ஒட்டி எனக்கு அரசாங்கத்துல நிறைய சொல்ல கொடுத்தாங்க, நீங்க எப்படி அரசு ஊழியரா இருந்து தெருமுனை கூட்டங்கள்ல எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து. அப்ப அந்த வழக்கை எடுப்பதற்கு ஐயா தான் பேராசிரியர் சிவகுமார் என்னை கொண்டு விட்டாரு. அதுல இருந்து என்னுடைய வழக்குகளை எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இலவசமாவே எடுத்தாங்க. ஒரு 10-12 வழக்கு மேல உண்டுலாம், அப்படி அவங்கள நல்லா தெரியும் எனக்கு. அப்போ இப்ப ஞானவேலுக்கும் நம்ம சந்துரு ஐயாவுக்கும் தொடர்பு ஏற்படுது.
மிக நீண்ட நேரம் பேசிவிட்டோம் ஐயா. இறுதியாக உங்களது எதிர்கால திட்டங்களிலே எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
எப்பவுமே பேசுறது எளிது, கேட்கறது தான் கஷ்டம். வகுப்புல மாணவர்கள் வச்சிருக்காங்க பேரு, வாத்தியாரர்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா, பிளேடு நம்பம். அவன் கேட்கறவன பேசுறது எளிது, நீங்க கேட்கறது தான் கஷ்டம். நானும் நீங்க உங்களுக்கு தகுந்தபடி, ஏன்னா இந்த செய்திகள் எல்லாமே நம்ம இயல்பாது ஈடுபாடுங்கிறதுனால அப்படி பேசணும். அதனால நானும் அதுக்கு தகுந்தபடி தான் நேரத்தை இதெல்லாம் இது பண்ணிட்டு பண்ணும். பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியில முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை எடுத்ததுக்கு முதல்ல அவர் சூர்யாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன் வரணும்ல. அதே மாதிரி இயக்குனர் ஞான சூரியன் அவருடைய துணைவியார் இதுல முழுக்க 3 ஆண்டுகள் அர்ப்பணிப்பா இருந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அவங்க கூட இருந்த எல்லா அணியினரும் ஒரு 3 ஆண்டுகள் அந்த ஊர் ஊரா இதுக்கான பொருத்தமான ஊரு, பொருத்தமான நபர், அதே மாதிரி பழங்குடியினர் இதுல ஆர்வமா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க நடிச்சு சொல்லணும். அதே போல சந்துரு ஐயா அவர்களாதான் மூல கதை அந்த இதுக்கு. அவங்களுக்கும் அவர் வந்து வாழ்க்கையில அவர் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா பார்த்தது. அந்த முதல்வர் அந்த 1 கோடிக்கான செக்கை எங்கள்கிட்ட கொடுக்கும்போது, கல்யாணி இப்போ கோடீஸ்வரர், கல்யாணி இப்போ கோடீஸ்வரர்னு சொல்லி சொல்லி சிரித்தார். ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்க விஷயம். நான் அப்படி சிரித்து அவரை பார்க்கவே இல்லை. அதுதான் அவர் சந்துரு சாரோட தொடர்ந்து இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி சூர்யா சந்துருவாக மாறி இருக்கிறார் என்பது. எப்பவுமே சிரிக்க மாட்டார். அந்த ஒரு பொண்ணு இது வந்து அப்படி லேசா சிரிக்கிறாருல, அந்த சிரிப்பு தான் பண்ணியிருக்காரு. அதுல இவங்க எல்லாருமே எனக்கு நெருக்கமானவர்கள் போது நான் அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பழங்குடியினர் பிரச்சனை நீங்க பொது தளத்துல நீங்க ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு பேச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இது போயிருக்கு போகும் அந்த நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த படத்தின் மூலமாக கிடைக்கும்னு இருக்கு நாங்க நினைக்கிறோம் நம்புறோம்.
இவ்வளவு நேரமும் பொறுமையாகவும் ஆழமாகவும் பதிலளித்த உங்களுக்கு SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.